ஓம் சாந்தி. ஜூலை 24, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த மகாபாரத யுத்தத்தில் பழைய விருட்சம் அழிவடைய உள்ளது. ஆகவே யுத்தம் இடம்பெறுவதற்கு முன்னர் தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் கோரிக்கொள்ளுங்கள். கேள்வி: பாபாவிற்கு தாய்மார்களின் ஒன்று கூடல் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த குழு கொண்டிருக்க வேண்டிய சிறப்பியல்பு என்ன? பதில்: ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்கின்ற ஒன்று கூடலாக இருத்தல் வேண்டும். தாங்களும் தூய்மையாகி உலகையும் தூய்மையாக்க வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகக்கூடாது. அந்த குழு பற்றை வென்றவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே அவர்களால் அற்புதங்களை காட்ட முடியும். எவர் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பற்றின் இழைகள் பெருமளவு இழப்பை ஏற்படுத்துகின்றன. ஓம் சாந்தி. இனிய பாபா உங்களை ஸ்வர்க்கவாசிகள் ஆக்குவதற்கே இங்கே வந்துள்ளார் என்பது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். இது குழந்தைகளாகிய உங்களது புத்திகளில் உள்ளது. ஆத்மாக்களாகிய நாங்கள் நினைவு யாத்திரையின் மூலம் தூய்மை ஆகுகின்றோம் என அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். தந்தையை நினைவு செய்வது அத்தகையதோர் இலகுவான வழிமுறை. தந்தை முக்தியையும் ஜீவன் முக்தியையும் ஒரு வினாடியில் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அனைவரும் இப்பொழுது பந்தன வாழ்க்கையிலேயே உள்ளனர். அவர்கள் இராவண ராஜ்யத்தின் பந்தனத்தில் உள்ளனர். இது வேறெவருக்கும் அன்றி தந்தைக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கும் மாத்திரமே தெரியும். நீங்கள் உங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அரை கல்பமாக நினைவு செய்து வந்த தந்தையை நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டுள்ளீர்கள் என்ற பெருமளவு சந்தோஷத்தை உள்ளார ஆத்மாக்களாகிய நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் துன்பத்தை அனுபவம் செய்யும் பொழுது தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்கின்றனர். நீங்களும் அவ்வாறே தந்தையை நினைவு செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் துன்பத்தினால் தந்தையை நினைவு செய்வதில்லை. முழு உலகும் நினைவு செய்கின்ற தந்தை இப்பொழுது வந்துவிட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் துன்பத்தினால் தந்தையை நினைவு செய்வதில்லை. முழு உலகும் நினைவு செய்கின்ற தந்தை இப்பொழுது வந்துவிட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கிருக்கும் பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதுவதுடன் பாபா பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளார் என்பதையும் புரிந்து கொள்ளுமாறு பாபா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அவர் தான் செய்துள்ள சத்தியத்திற்கேற்ப ஒவ்வொரு சக்கரத்திலும் வருகின்றார். நீங்கள் அவரை அழைக்கும் பொழுதும் அரை சக்கரம் முடிவடையும் பொழுதும் தான் வரவேண்டும் என பாபா சத்தியம் செய்துள்ளார். கலியுகத்தின் பின்னர் சத்திய யுகம் இருக்க வேண்டும். ஆகவே நான் வரவேண்டும். இப்பொழுது இது சங்கம யுகம் என்பதும் பாபா வந்துவிட்டார் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். குழந்தைகளாகிய நீங்களும் சேவை செய்கிறீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்தும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்கள். அனைவரும் தந்தையின் அறிமுகத்தை தொடர்ந்தும் பெறுகின்றனர். எல்லையற்ற பாபாவாகிய சிவ பாபா உங்களுக்கு உங்களது எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக மீண்டும் ஒருமுறை வந்துவிட்டார் என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆத்மாக்களான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பாபா பாபா என்று கூறுகிறீர்கள். நாங்கள் சிவ பாபாவிடம் வந்துள்ளோம். சிவ பாபாவும் கூறுகிறார், முன்னைய சக்கரத்தில் இடம் பெற்றது போலவே மிக சரியாக ஒரு சாதாரண சரீரத்தில் நான் பிரவேசித்துள்ளேன். நீங்கள் இதை மறந்துவிடக்கூடாது. உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்குகின்ற பாபாவை மாயை மறந்துவிட செய்கிறாள். ஒரேயொரு சர்க்குருவே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர் என்பது உங்களுக்கு தெரியும். சீக்கியர்கள் கூறுகின்றனர், சத் ஸ்ரீ அகால், அதாவது சத்தியமானவரும் மேன்மையானவரும் அனாதியானவரும். தூய்மையாக்குபவர் மாத்திரமே சர்க்குரு என்று அழைக்கப்படுகிறார். மக்கள் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே. ஆத்மாக்களே அழைக்கின்றனர். தந்தையை நேரடியாக சந்திப்பதற்கே நீங்கள் வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரியும். முக்கியஸ்தர்கள் ஒருவரையொருவர் சந்திக்கும் பொழுது அங்கு அவர்களது புகழ் அதிகளவில் காணப்படுகின்றது. அவர்கள் ஒருவரையொருவர் பெருமளவு ஆடம்பரத்துடனும் சந்தோஷத்துடனும் வாத்திய இசையுடன் வரவேற்கிறார்கள். மறைமுகமான ரூபத்தில் யார் இங்கு வந்துள்ளார்? உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். அவர் தொலைதூர தாமவாசியான பயணி என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் பரந்தாமவாசிகள் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு பயணிகளாக இங்கே வந்துள்ளீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்ற வார்த்தைகள் எதனையும் உலகிலுள்ள எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் தந்தை கூறுவதை செவிமடுக்கிறீர்கள். அவர் கூறுபவற்றை நீங்கள் மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இந்த கர்மக்ஷேத்திரத்தில் நீங்கள் அனைவரும் பயணிகள். நாங்கள் மௌன தாமவாசிகள். பின்னர் நாங்கள் இங்கு பேசும் உலகிற்கு வருகிறோம். நாங்கள் எங்களுடைய 84 பிறவி பாகங்களை இங்கே நடிக்கின்ற மௌனதாமத்திலிருந்து வந்துள்ள பயணிகள். இறுதியாக இவையே இறுதி கணங்கள். தந்தை பழைய உலகை புதியதாக ஆக்குவதற்கு வந்துள்ளார். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். படங்களும் மிகவும் தெளிவாக உள்ளன. பிரம்மா மூலம் சிவபாபா புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் மூலமாகவோ அல்லது விஷ்ணு மூலமாகவோ இந்த ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்றல்ல. பிரம்மா மூலம் ஸ்வர்க்கத்தை உருவாக்குவதற்கு தந்தை வருகின்றார். தந்தை ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசித்துள்ளார். இது தூய்மையற்ற உலகம். இவ்வுலகில் தூய்மையானவர் ஒருவரேனும் இல்லை. முதல் இலக்க லக்ஷ்மியும் நாராயணனும் கூட தூய்மை அற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். தூய்மையாக இருந்தவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். இது முழு வம்சத்தையும் உள்ளடக்குகின்றது. தேவ தர்மத்திற்கு உரியவர்களாகிய நீங்கள் சூத்திர சமயத்திற்கு உரியவர்கள் ஆகினீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பல செல்வந்தர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்த பொழுதிலும் சத்திய யுகத்துடன் ஒப்பிடும் பொழுது அமெரிக்கா ஒன்றுமே இல்லை. அவை அனைத்தும் பின்னரே உருவாக்கப்பட்டது. அது தற்காலிகமான பகட்டாகும். விநாசம் இடம் பெற வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் நல்ல போதையை கொண்டிருக்க வேண்டும். உங்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு செய்யாதிருப்பது அத்தகையதோர் அற்புதமாகும். அவரை நினைவு செய்வதற்கு மாயை உங்களை அனுமதிப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள், பாபா, உங்களை நினைவு செய்வதற்கு மாயை எங்களை அனுமதிப்பதில்லை. ஓ, உங்களை 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குகின்ற பாபாவை உங்களால் நினைவு செய்ய முடியவில்லையா? பிரஜைகளும் ஸ்வர்க்க அதிபதிகள் ஆகுகின்றனர். அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது அனைவரும் சந்தோஷமற்று இருக்கின்றனர். பிரதம மந்திரி, ஜனாதிபதி போன்றோரும் இரவு பகலாக கவலைப்படுகின்றனர். பலர் யுத்தம் போன்றவற்றில் மரணிக்கின்றனர். மகாபாரத யுத்தம் மிக பிரபல்யமானது என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வாறாயினும் அந்த யுத்தத்தில் என்ன இடம் பெற்றது என்பது எவரது புத்தியிலும் இல்லை. அனைவரும் மகாபாரத யுத்தத்தில் மரணித்தனர் என்பதை தந்தை உங்கள் புத்தியில் பதிய செய்துள்ளார். இந்த மனித உலக ஜனத்தொகை மிக பெரியது. ஆத்மாக்களின் விருட்சமும் உள்ளது. முதலில் ஒரு மரம் புதிதாக இருக்கும் பொழுது அது மிகவும் சிறியதாக இருக்கின்றது. பின்னர் அது தொடர்ந்தும் வளர்கிறது. முதலில் தேவ தர்மம் இருந்த பொழுது விருட்சம் மிகவும் சிறியதாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்பொழுது பலவகையான சமயங்கள் உள்ளன. அவை அனைத்தும் மகாபாரத யுத்தத்தில் அழிக்கப்படவுள்ளன. எவ்வாறாயினும் எவரிடமும் இந்த ஞானம் இல்லை. இது அதே யுத்தம் என கூறப்பட்ட பொழுதிலும் அதன் மூலம் என்ன நடைபெறப் போகின்றது என்பது எவருக்கும் தெரியாது. நீங்கள் இப்பொழுது ஞானோதயம் பெற்றுள்ளீர்கள். விநாசம் இடம்பெற வேண்டும் என்றும் இதனாலேயே நீங்கள் உங்கள் ஆஸ்தியை மகாபாரத யுத்தம் இடம் பெறுவதற்கு முன்னர் கோரிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவீர்கள். இது மிகவும் இலகுவான விஷயம். தூய்மையாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். பல குழந்தைகள் துன்புறுத்தப்பட்டுள்ளார்கள். ஒருவரையொருவர் பாதுகாப்பதற்கு தாய்மார்களாகிய உங்களது குழு ஒன்று இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக ஆத்ம உணர்வு உடையவர்களாக வேண்டும். நாங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். மிகவும் உறுதியான இந்த போதை இருக்க வேண்டும். இந்த போதையில் இருப்பவர்களால் மாத்திரமே விளங்கப்படுத்த முடியும். நாங்கள் தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். நாங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்ற போதை இருக்க வேண்டும். படைப்பவராகிய தந்தையையும் படைப்பு சக்கரத்தையும் நாங்கள் அறிந்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் சத்திய யுகத்து புதிய உலகம் எனும் எங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து கோர வேண்டும். எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என்பதை தொடர்ந்தும் விளங்கப்படுத்துங்கள். தந்தை கோருகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தூய்மை என்றால் தூய்மையே. காமமே கொடிய எதிரி. நாங்கள் இப்பொழுது 84 பிறவி சக்கரத்தை பூர்த்தி செய்துள்ளோம். நாங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை கோரிக்கொள்ள வேண்டும். தந்தை கோருகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் புத்துணர்ச்சி அடைவதற்கு இங்கே வருகிறீர்கள். உங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்து 21 பிறவிகளுக்கான உங்களது ஆஸ்தியை கோரிக்கொள்ளுங்கள். எவர் மீதும் எவ்விதமான பற்றின் இழைகளும் இருக்கக்கூடாது. பற்றை அழிப்பவர்களாகுங்கள். உங்கள் சரீரங்கள் மீதான எந்த பற்றும் இருக்கக்கூடாது. அது பழைய தோள்கள். ஆனால் உங்களால் கற்க முடியும் வகையில் அதனை நீங்கள் பராமரிக்க வேண்டும். சிரமங்கள் சரீரத்தில் ஏற்படும் பொழுது அது சீராக்கப்பட வேண்டும். அவை பழைய உக்கிய சரீரங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவற்றிற்கு ஏதோ ஒன்று தொடர்ந்தும் இடம்பெறுகிறது. ஆத்மாவே வலியை உணர்கிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை நீக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது யோக சக்தி மூலம் அவற்றிற்கு ஆதாரம் அளிக்க வேண்டும். தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். உங்கள் லௌகீக உறவினர்கள் எவரையும் நினைவு செய்யக்கூடாது. நான் ஒரு சரீரமல்ல, ஆனால் ஓர் ஆத்மா. தந்தை கூறுகிறார், ஆத்மாக்களான உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்கே நான் வந்துள்ளேன். ஆத்மாக்கள் தூய்மையாக உள்ள பொழுது சிறந்த சரீரங்களை பெறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூய்மையாக இருந்த பொழுது லக்ஷ்மி நாராயணனை போல் இருந்தீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் 84 பிறவிகளை எடுத்துள்ளனர். சூரிய வம்சம் முழுவதுமே 84 பிறவிகளை எடுக்கின்றது. சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் 84 பிறவிகளை எடுப்பார்கள் என்று உங்களால் கூற முடியாது. ஆம், ஆரம்பத்தில் சூரிய வம்சத்தில் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுபவர்கள் சந்திர வம்சத்தில் ஏதோ ஓர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். சூரிய வம்சத்தில் அரசர்கள், அரசிகள், பிரஜைகள், பணிப்பெண்கள், வேலையாட்கள் அனைவரும் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என இவ்விதமாக உங்களுடன் பேசுங்கள். நீங்கள் இந்த ஞான கடலை கடைய வேண்டும். உங்களால் முடிந்த அளவிற்கு தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் உங்களை பாபாவின் குழந்தைகளாக கருதுங்கள். நீங்கள் சந்திக்கின்ற எவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். இந்த ஞானம் அனைத்தும் இந்த படங்களில் உள்ளன. அனைத்தையும் விளங்கப்படுத்துங்கள். பிரம்மாவின் சரீரத்தில் பாபா வந்துவிட்டார். நாங்கள் அனைவரும் பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆவோம். பாபா பிரம்மா குமாரிகளான எங்களை ஸ்வர்க அதிபதிகள் ஆக்குவதற்கே வந்துள்ளார். ஒரேயொருவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். நாங்கள் பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆவோம். நீங்கள் உங்களது சொந்த அட்டைகளை, அதாவது பிரம்மா குமாரிகளின் அட்டைகளை காண்பிக்கலாம். நீங்கள் அலுவலகத்திலுள்ள ஒருவருக்கு உங்கள் வியாபார அட்டையை கொடுக்கும் பொழுது பிரம்மா குமாரிகள் யார் என அவரால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கும். பலவகையான தடைகள் உள்ளன. இது எங்களின் குடும்பம் என்பது அரசாங்கத்திற்கும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தாதாவும் பாபாவும் உள்ளனர். தாதாவின் மூலம் நாங்கள் எங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறோம். இதை நினைவு செய்வதனால் அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். சொத்து பாட்டனாருக்கு உரியது. ஆகவே பேர குழந்தைகள் அதன் மீது உரிமையை கொண்டுள்ளனர். அவர்கள் அனைத்தையும் தங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கின்றனர். நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பிரம்மா மூலம் சிவ பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இதை நினைவிற்கொள்ள வேண்டும். நீங்கள் கற்று பின்னர் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். குழந்தைகளை பராமரிப்பது தந்தையின் கடமையாகும். குமாரர்களும் குமாரிகளும் இன்னமும் தங்களது இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது பெற்றோர் அவர்களை பராமரிக்க வேண்டும். கற்க வேண்டியது குழந்தைகளின் கடமையாகும். உங்கள் சொந்த கால்களில் நிற்பதற்காகவே நீங்கள் கற்கிறீர்கள். பாபா எங்களுக்கு 21 பிறவிகளுக்காக கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் எங்களால் எங்களுடைய சொந்த கால்களில் நிற்க முடியும். எவ்வளவிற்கு அதிகமாக நாங்கள் கற்கின்றோமோ அந்தளவிற்கு உயர்வான அந்தஸ்தை நாங்கள் கோருகிறோம். ஸ்ரீலக்ஷ்மியும் ஸ்ரீநாராயணனும் ஆகுவதற்காகவே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள் என நீங்களே கூறுகிறீர்கள். இதுவே சத்திய நாராயணனின் கதையாகும். லக்ஷ்மியும் நாராயணனும் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றனர் என்பது எவருக்கும் தெரியாது. ராதையின் பக்தர்கள் ராதை எங்கும் இருப்பதாக கூறுகின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கும் இருப்பதாக கூறுகின்றனர். சிவனின் பக்தர்கள் சிவன் எங்கும் இருப்பதாக கூறுகின்றனர். அவர்கள் அனைத்தையும் முற்றாகவே ஒன்று கலந்துவிட்டனர். கடவுள், ராதை, ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றோர் சர்வ வியாபி எனவும், அவர்கள் அனைவரும் கடவுளின் வடிவங்கள் எனவும், கடவுள் அந்த வடிவங்களை எடுக்கின்றார் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் கூறுகின்றனர், நான் எங்கே பார்த்தாலும் உங்களை மாத்திரமே பார்க்கிறேன். அவர்கள் முற்றிலும் விவேகம் அற்றவர்களாகியுள்ளனர். இது ஒரு விக்காரமான தூய்மையற்ற உலகாகும். சத்திய யுகமே விக்காரமற்ற தூய உலகாகும். விக்காரமற்ற உலகம் என்றால் ஸ்வர்க்கம் ஆகும். மக்கள் கூறுகின்றனர், அங்கும் குழந்தைகள் உள்ளனர். ஆகவே எவ்வாறு அவர்கள் பிறக்கின்றார்கள்? அவர்கள் இந்த கேள்வியை மாத்திரமே கேட்கின்றனர். அவர்கள் வினவுகின்றனர், குழந்தைகள் பிறக்காது விட்டால் உலகம் எவ்வாறு தொடர முடியும்? ஜனத்தொகை எவ்வளவினால் அதிகரித்துள்ளது என பார்ப்பதற்கு ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஜனத்தொகை மதிப்பீட்டை மேற்கொள்கின்றனர். எத்தனை பேர் மரணித்துள்ளனர் என்பதை அவர்கள் காட்ட மாட்டார்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் உங்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும். நான் ஓர் ஆத்மா. அனைத்திற்கும் முதலில் இந்த நம்பிக்கையை கொண்டிருங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்கள் இறுதி கணங்களில் நாராயணனை நினைவு செய்தால் என கூறப்பட்டுள்ளது. உங்கள் இறுதி கணங்களில் நாராயணனை நினைவு செய்தால் என கூறப்படுவது தவறாகும். அது இவ்வாறு இருக்க வேண்டும். சிவபாபாவை தங்கள் இறுதி கணங்களில் நினைவு செய்பவர்கள். இந்த கரிசனையுடன் மரணிப்பவர்கள் ஸ்வர்க்கத்தில் நாராயணன் போல் ஆகுவார்கள். தங்கள் இறுதி கணங்களில் நாராயணனை நினைவு செய்வதை பற்றி அவர்கள் ஏன் பேசுகிறார்கள்? ஸ்ரீ கிருஷ்ணரே ஞானத்தை கொடுத்ததாக அவர்கள் எண்ணுகின்றனர். ஆகவே தங்கள் இறுதி கணங்களில் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரையே நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கின்றனர், ஆனால் நாராயணனை பற்றி அவருக்கும் தெரியாது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர், ஆனால் ராதையின் பிறந்த நாளிற்கு என்னவாயிற்று? அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகின்றனர், ஆனால் நாராயணனின் பிறப்பிற்கு என்னவாயிற்று? உலக அரசரும் அரசியுமான நாராயணனையும் லக்ஷ்மியையும் பற்றி அவருக்கும் தெரியாது. அவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றனர்? அவர்கள் கூறுகின்றனர், தேவர்களாக உள்ள பிராமணர்களுக்கு வந்தனங்கள். அவர்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களாக இருந்தார்கள். பிரம்மாவின் மூலம் சிவபாபா பிராமண தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பிராமண தர்மத்தை பிரம்மா ஸ்தாபிக்கவில்லை, ஆனால் சிவபாபாவே அதனை ஸ்தாபிக்கிறார். இவர் இப்பொழுது மாத்திரமே பிரம்மாவாக ஆகியுள்ளார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். ஒன்று, அந்த பழைய சரீரத்தில் இருக்கும் பொழுதே கற்று 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதியுங்கள். அதனை பராமரியுங்கள். ஆனால் அதனை இட்டு பற்றின் இழைகள் எதுவும் இல்லாதிருக்கட்டும். இரண்டு, இறுதியில் நீங்கள் சிவபாபாவை மாத்திரமே நினைவு செய்வதற்கான பயிற்சியை செய்யுங்கள். வேறு எதனையும் பற்றி சிந்திப்பதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுவதன் மூலம் அறியாமையை இல்லாமல் செய்து இந்த ஞானத்தின் யோகியுக்த ஸ்வரூபம் ஆகுவீர்களாக. மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் எந்த வகையான அறியாமையையும் கொண்டிருக்க மாட்டார்கள். தமக்கு இதை பற்றி தெரியாது என்று அவர்களால் சொல்ல முடியாது. தமக்கு இதை பற்றி தெரியாது என கூறுவதன் மூலம் தங்களை நிரூபிக்க முயற்சி செய்ய முடியாது. இந்த ஞானத்தின் ஸ்வரூபங்களாக இருக்கும் குழந்தைகள் எதை பற்றியும் அறியாதவர்கள் கிடையாது. யோகியுக்தாக இருப்பவர்கள் அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்திருப்பதாகவே அனுபவம் செய்வார்கள். மாயையின் பிரகாசமும் பகட்டும் எதிலும் குறைந்ததல்ல என்பதை அவர்கள் அறிவார்கள். மாயை மிகவும் பகட்டு மிக்கவள். இதனாலேயே நீங்கள் உங்களை அவளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு வழிமுறையிலும் மாயையின் ஞானத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு தோல்வி அடைவது என்பது சாத்தியமில்லை. ஸ்லோகம். சந்தோஷமான இதயத்தை கொண்டவர்களால் எந்த கேள்விகளையும் கொண்டிருக்க முடியாது. அவ்யக்த சமிக்கை. எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். உங்கள் யோகத்தில் சதா வெளிச்ச வீடு சக்தி பீடத்தின் ஸ்திதியை கொண்டிருங்கள். இந்த ஞானம் ஒளியும் யோகம் சக்தியும் ஆகும். இந்த ஞானம் மற்றும் யோகம் ஆகிய இரு சக்திகளும் ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களை மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று அழைக்க முடியும். அத்தகைய சக்திமிக்க ஆத்மாவால் எத்தகையதொரு சூழ்நிலையையும் ஒரு வினாடியில் கடந்து விட முடியும். அதற்கு அதிக நேரம் எடுக்க மாட்டாது. ஓம் சாந்தி.